என் மகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவ சொல்லுவா, எனக்கு அடிஷன் கொடுங்க, சப்ராக்ஷன் கொடுங்க, ஏன் எப்பப்பார் என்ன இந்த டேபிள்ஸ் படிக்கணும்னு டார்ச்சர் பண்ணுறீங்க, இந்த டேபிள்ஸ் ரொம்ப கஷ்டம், எனக்கு படிக்க முடியாது. ஒன்று ஒன் டு ஃபைவ் ஓகே, ஆனால் சிக்ஸ் ஒன்ஸாலேருந்து டென் ஒன்ஸா பத்தாதுன்னு, லெவன் ஒன்ஸா டுவெல் ஒன்ஸா, இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்க முடியும், ரொம்ப குழப்பம், ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த நேரங்களில் லீவ்லலாம் மம்மி நான் உங்கள் கூட வந்துடுறேன் ஆஃபீஸுக்கு, டேடி கூட இருந்தால் எனக்கு டேபிள்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, நான் இருக்கவே மாட்டேன், ரொம்ப இரிட்டேட்டிங், ரொம்ப கோபம், ரொம்ப போரிங், ரொம்ப ஃபன்னாக கூட இல்லை. ஏன் இந்த டார்ச்சரான எனக்கு வேலை, டார்ச்சரான வேலை? ஆனால் இப்போது வளர்ந்து போன என் பையன் உணர்றான், அவன் செவன்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, செவன்த்து டென்த்து நம்ம ஏன் அவங்களுடைய பொறுமையை சோதித்து அவங்களுக்கு டேபிள்ஸை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா எதிர் ஒரு டேபிள்ஸை இந்த வயசில் தெளிவாக புரிஞ்சிக்கலைன்னா, டேபிள்ஸை நல்லா அது மனசில் பதியலைன்னா, இந்த வயசில் எதிர்காலத்தில் எந்த மேக்ஸ் விதத்தில் திங்க் பண்ணவோ மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அவங்களுக்கு. மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணவோ, மேத்தமெட்டிக்கலாக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவோ முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். சில பேர் மேக்ஸ் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் ஆரம்பத்தில் இந்த காரியம் படிக்காததுனால, டார்ச்சரான டார்ச்சர் தான் அந்த டேபிள்ஸை படிக்காததுனால. ஒருபோதும் மேத்தமெட்டிக்கல் திங்கிங், ஏன்னா எல்லாத்துக்கும் வரப்போகிற மேக்ஸ் திங்கிங்க்கு அடிப்படை என்ன, டேபிள்ஸ் தான். அதே விதத்தில் நம்ம இந்த லேவியர் ஆகமும் 13-14 சாப்டர்ஸை திறந்து பார்த்தா கடவுள் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறாரா ஒருவேளை அப்படின்னு தான் நமக்கு தெரியும், யோசிப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு வாட்டி இரிட்டேட் கூட ஆயிருக்கேன், ஆண்டவரே இதெல்லாம் தேவையா, ஏன் இப்படி, அதோ இவ்வளோ பெரிய சாப்டர், பெரிய பெரிய சாப்டர்ஸ் எழுதி இந்த முழு லேவியர் ஆகமும் 33 பேஜ், அதில் 5 பேஜ் வெறும் குஷ்டரோகத்தை பற்றி தான். ஏன் நாங்கள் இப்படி பண்றீங்க, ஏன் இதை பத்தி இவ்வளவு பெருசாக்குறீங்க, இந்த ஸ்கின் வியாதியை பத்தி அப்படின்னு நம்ம ஒரு ஒரு எரிச்சலோடு நமக்கு இருக்கும் போது, எல்லாம் ஞானம் அறிந்த யெகோவா தேவன் நம்மளுடைய டீச்சரா இருந்து நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு அறிந்து நம்ம சொல்லி கொடுக்கிறோமோ டேபிள்ஸ், அதே மாதிரி இந்த பழைய மக்களான அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த ரோகத்தினுடைய கோரம் ஆழமா மனசுல பதியலன்னா, பாவம் எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கோரம்ன்ற காரியம் மனசுல பதியலன்னா, இன்னமே வரப்போற எந்த பைபிள் சத்தியங்களும் படிக்க வேண்டிய விதத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இன்னமே வருகிற வெளிப்படுத்துகிற எல்லா பைபிளுடைய புதிய ஏற்பாடினுடைய எல்லா உசர்ந்த சத்தியங்களுக்கும் அடித்தளம் ஃபவுண்டேஷன் வந்து பாவத்தினுடைய கோரத்தை உணர்றது. பாவத்தினுடைய கோரத்தை உணராத போது பைபிளை நான் சொல்லுவேன், ஜெனசிஸ் சாப்டர் 3 புரியலன்னா பைபிளில் எந்த சாப்டரும் சரியாக புரிஞ்சுக்க முடியாது உன்னால். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் பைபிளை படிச்சுக்கிறதுக்கு அடித்தளம் ஃபவுண்டேஷன் வந்து பாவம் எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கோரம், எவ்வளோ பயங்கரம்னு படிக்கணும். நம்ம ஊரில் அதுதான், அதெல்லாம் அது அந்த ஃபவுண்டேஷனே இல்லாமல் டேபிள்ஸே படிக்காமல் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உளறி கொட்டுற மேக்ஸு, எல்லாம் தப்பு தப்பாக போதனை. ஏ ஆசீர்வாதம், உலக ஆசி, இயேசு எதுக்காக வந்தார், நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்தார், வீடு கொடுக்க வந்தார், கடன் தீர்க்க வந்தார், ஏன் எல்லாம் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக வருது நம்ம ஊரில், ஏன்னா டேபிள்ஸை படிக்கலை. பாவத்தின் மெய்யான உணர்வு பாவத்தினுடைய கோரத்தை படிக்கலை. டீப், ஒரு ஆழமான பாவத்தை குறித்த உணர்த்துதல், எல்லா ப்ராப்பர் சரியான இறையல் சிந்தனைக்கும் அடித்தளம். அது இல்லாமல் எந்த தியாலஜிக்கல் திங்கிங்கும் உங்களுக்கு வரவே முடியாது. கிறிஸ்துவுடைய வரப்போகிற வேலை எல்லா வேலையும், அவருடைய பலி, அவருடைய ஆசாரிய பணி, அவருடைய ராஜரீக பணி, அவருடைய தீர்க்க தரிசன பணிக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, பாவம் நமக்கு என்ன செஞ்சுருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்ம ஆண்டவர் ஞானமாக நமக்கு சொல்லி, நமக்கு இரிட்டேட்டிங் தான், ஜென் லெவிட்டிகஸ் 14:13 நமக்கு டேபிள்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆண்டவரே எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆனால் இதை நீ படிக்கணும்ப்பா அப்படின்னு ஞானம் உள்ள தேவன் நமக்கு நம்முடைய இறைகள் அறிவை வளர்க்கணும்னு சொல்லி வருகிறார். கடந்த வாரத்தில் நம்ம 13வது அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகத்தினுடைய ஒரு கோரத்தை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பிஎஸ்சி பிகினிங் ஸ்ப்ரெட் எண்ட் அப்படின்ற தலைப்பில் நம்ம படித்தோம். இது எப்படி நம்மளை உணர முடியாமல் இதை ஆரம்பிக்கும், சின்ன தழும்பாக சின்ன பதராக ஆரம்பிக்கும், அதனால் உடம்பெல்லாம் பரவும், பரவி கடைசியில் கோரமான முடிவுக்கு நம்மளை கொண்டு போவோம். இந்த குஷ்டரோகன்ற வியாதி உடம்புக்கு என்ன செய்யுமோ, நப்பாவோன்ற குஷ்டரோகம் நம்ம ஆத்துமாக்கு துல்லியமாக அப்படித்தான் வேலை செய்யுது, அப்படித்தான் வேலை செய்யுது. நம்ம போன வாரம் பார்த்தோம் எப்படி அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற ரட்சிக்கப்பட்ட நம்மளும் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட மக்கள் தான், ஆனாலும் நமக்கு அந்த இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை விடாது. சில நேரங்களில் எஞ்சி இருக்கிற பாவமாக இருப்பதனால் நம்ம நம்மளை காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்றது? இபிக்யூ அப்படின்னு படித்தோம், எக்ஸாமின் ப்ரீஸ்ட் அண்ட் குவாரண்டைன். நம்மளை சோதிக்க வேண்டிய ஒரு அவசிய கட்டாயத்தை நம்ம படித்தோம். நம்மளை நாமளே சோதிக்கிறவர்களாக இருக்கணும். எப்பவும் வேத வெளிச்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு வேதம் நமக்கு வேதம் தான் நமக்கு வெளிப்படுத்துது நம்மள எங்கே ரோகம் இருக்குது, ஏதாவது ரோகம் ஆரம்பிக்குதா அப்படின்னு. அது ஆரம்பத்திலேயே ஒரு தடிப்பாக அசராக ஒரு புண்ணாக சின்னதாக ஆரம்பிக்கும். அது சின்னதாக அதை பார்க்கும்போதே ஒரு வெள்ள முடி ஜபத்தில் ஒரு அசட்டு ஜபத்தில் ஒரு செத்த நிலைமை வரும்போதே அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அதை பற்றி நிறைய பேர் உங்களில் ஜாக்கிரதையே இல்லை, ஜாக்கிரதையே இல்லை. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா நம்மளை பார்த்துக்கலன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ முடியாது, நம்மளை சோதிக்கலைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ சும்மா சார்ஜுக்கு வந்துட்டு போகலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழவே நம்மளை தபாய்ச்சிக்கிட்டு. ஆனால் அது எவ்வளோ டேஞ்சரஸ், சில பேர் மேலே ரொம்ப எனக்கு கவலை, வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் நம்ம ஆத்தும லெப்ரஸியினுடைய ஆபத்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, இது எங்கே போய் என்ன உடம் கொண்டு போவோம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் நீங்கள் சோதிக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு சாமன் கேட்டால் போதும், போய் கேட்டுட்டு வீட்டுக்கு போனால் போதும், அதுவே நமக்கு ரொம்ப போதுமாக இருக்குது. ஏன் ஒரு ஒரு பிணையாளி தான் மருந்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நம்ம குஷ்டரோகத்தை உணர்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வசனத்தின் வெளிச்சத்தில் வாழணும், அந்த வெளிச்சத்தில் நம்மளை சோதிச்சு பார்க்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு உணர்வு இருக்கும். அவனுக்கு வியாதி இருக்கிறதே தெரியாது, அது பரவன பிறகு தான் ஐயோ குய்யோன்னு கத்துருது, அது பரவன பிறகு தான் வாழ்க்கை ஏன் இப்படி நாசமாக போச்சுன்னு கத்துருது. ஆரம்பத்திலேயே பார்த்துக்கலாம்ல, ஜாக்கிரதையாக இருங்க. பவுலுக்கு கண்ணீரோடு உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன், சில பேரத்தில் இரவும் பகலும் உங்களை எச்சரிக்கிறேன். ஏன் அப்படியெல்லாம் சொல்றாங்க? ஏன்னா ஜாக்கிரதையா இல்லைன்னா பயங்கரமா போயிடும், பயங்கரமா லேட்டு ரெண்டு ரொம்ப பயங்கரமா போகும். ஆகவே நம்ம எப்ப பார் வேதத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்து தொடர்ந்து நம்மளை சச்சோதிக்கணும். ஆரம்பத்திலேயே அதை பார்க்கும்போது ஒரு கோபமோ ஒரு இச்சையோ ஒரு சின்னதா தான் அது பாவம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? திடீர்னு பெரிய பாவத்தை நம்ம போயிடுறது இல்லையா, சின்னதா எங்கேயோ ஒரு இச்சை நெருப்பு பொறி ஆரம்பிக்கும். அதை உடனே ஐயோ இது வந்துருச்சேன்னு என்ன பண்ணணும்? உடனே ஆசாரியர்கிட்ட ஓடு, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, இப்படி ஒரு விச்சை வந்துருச்சு, இப்படி ஒரு இது வந்துருச்சு, எனக்கு உதவி செய்யுங்க ஆசாரியரே, பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவருடைய குவாரண்டைனில் இருந்து அறிக்கை இட்டு நம்ம மனம் திரும்பி அதை சரி பண்ணிக்கலன்னா என்ன ஆகும்? நீங்களே பாவம். அந்த யாக்கோபு சொல்கிற மாதிரி இச்சையானது கற்பம் தரித்து அது புள்ள பத்துக்காமல் இருக்காது, பயங்கரமான பாவத்திலையோ செயல்லையோ செயல்படாமல் இருக்காது. என்ன ஆகுது? பாவம் செஞ்சுட்டு அந்த விசுவாச அறிக்கையில் போட்டிருக்கிற மாதிரி பெரிய ஆவிக்குரிய விபரீதங்கள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம், உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம், வெளியே ஒன்றும் தெரியாது, நம்ம சாட்சிக்கு வந்து போயிட்டு இருப்போம், ஆனால் பெரிய விபரீதங்கள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். அதான் அங்கே ஆவிக்குரிய குஷ்டரோகம், பாவம் என்ற குஷ்டரோகம். என்ன செய்யணும்? எக்ஸாமின் பண்ணுப்பா ரெகுலராக, உடம்பெல்லாம் ஓகேவா, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிங்க இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் சரியாக போதுங்க அப்படின்றது. அப்படின்னா என்ன, உன் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறியா, ஒழுங்காக ஜெபம் பண்ணி, அதுக்கு தான் பாஸ்டரல் விசிட்டேஷன்லாம் வருது. அது வரும்போது ஏதாவது வரும்போது ஆசாரியன்கிட்ட போய் குவாரண்டைனில் இருக்கணும். ஓகே, இது ஒரு எச்சரிக்கையாக தான் நான் உங்களுக்கு சொல்லணும், ஒரு பாரத்தோடு சொல்லணும். ஏன்னா அநேக பேர் நீங்கள் ஆவிக்குரிய கேர்லெஸ்னஸில் இருக்கிறதுக்கு ரோகத்தினுடைய வியாதி உங்களுக்கு தெரியாது, இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியாது. ஏன் நீங்கள் சும்மாவே இப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இது ரண மாம்சத்துக்கு போயிடும். நம்ம பார்த்தோம் சதையெல்லாம் தோலெல்லாம் சாப்பிட்டு மாம்சம் வெளியேற்பட்டு கடைசியில் உங்களை நீங்களே பார்க்க முடியாத கோரத்துக்கு உங்கள் வாழ்க்கை போயிடும். ஜாக்கிரத. ஓகே, அதை நம்ம பார்த்து முடித்தோம். போன வாரம் சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ மாட்டிக்கிட்டீங்க, உடம்புல துணியில் வர குஷ்டரோகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, வீட்டில் வர குஷ்டரோகத்தை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல போகிறேன்னு பாருங்கள். அதை நம்ம பார்த்துட்டு ஒரு மூணு காரியத்தை பார்ப்போம். துணியில் வர குஷ்டரோகம் உடம்புல மாத்திரம் இல்லை, துணியிலையும் வீட்லேயும் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த 14வது அதிகாரம் அந்த குஷ்டரோகத்துக்கு கொடுக்குற அருமையான சுத்திகரிப்பை நம்ம பார்ப்போம். வெல் சாப்டர் இந்த 13வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் முழு சாப்டர்லேயே குஷ்டரோகன்ற ஒரு பொதுவான வார்த்தையை எல்லா விதமான இன்ஃபெக்ஷனுக்கும் அந்த அதிகாரம் பயன்படுத்துறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முழு உடம்போ ரோகத்தினால் நிரம்பினாலும் அவனை சுத்தம்னு அறிவிக்கணும்னு வருது. அது என்னங்க, முழு உடம்போ குஷ்ட ரோகத்தினால் நிரம்பினா எப்படி சுத்தம்னு அறிவிக்கிறது அப்படின்னா, என்னன்னா ஒரு அது டேஞ்சரஸ் இப்போனா மெடிக்கல் டேர்ம் வந்து குஷ்டரோகத்துக்கு ஹான்சன் டிசீஸ்ன்னு இருக்கு. இப்போ மற்றதுக்கெல்லாம் ஒயிட் பேச்சஸ்ன்னு வந்தால் விட்டிலீகோன்னு பல வித எக்ஸிமா அந்த மாதிரி அதெல்லாம் டேஞ்சரஸே கிடையாது. ஆனால் அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகன்றது எல்லா விதமான இன்ஃபெக்ஷனுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை. அதே மாதிரி தான் 13வது வசனத்துலேயும் இந்த ஒயிட் பேச்சஸ் வந்தால் அது டேஞ்சரஸே கிடையாது, யாருக்காவது வரலாம், விட்டமின் இதனால் வரலாம், அதனால் ஆபத்தே கிடையாது, அது சுத்தம் தான். ஆனால் அதுக்கும் குஷ்டரோகம் ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை பொதுவாக முழு அதிகாரத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு மெடிக்கல் பல வார்த்தைகள் இருக்குது, அன்றைக்கி அதே ஒரே வார்த்தை. அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோகம் வந்து மனுஷனுடைய உடம்பில் மாத்திரம் இல்லை, துணியிலையும் வீட்டுக்குள்ளேயும் வரும். அதே வார்த்தை வந்து ரோகம் குஷ்டரோகன்றது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லைங்களா, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். நம்ம வீட்டில் ஒரு ஒரு புஞ்சை அப்படின்வாங்க, இல்லை ஒரு பூசானம், ஒரு பாசை, வீட்டில் அங்கெல்லாம் பாசை பிடிக்கும், துணியில் ஒரு மாதிரி பாசை பிடிக்கும், ஒரு கம்பளியில் மோல்ட் அண்ட் மில்டூ அப்படின்வாங்க. நீங்கள் தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கலராக ரொம்ப நாள் அந்த துணியை வச்சுருக்கும் போது அந்த காலத்துலலாம் அந்த துணி மெட்டீரியலும் அந்த வச்சுருக்கிற இடமும் பொறுத்து அந்த துணியில் ஒரு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ரொம்ப நாள் பயன்படுத்தலை, அதுக்கும் ரோகம்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு, குஷ்டரோகம்னு பயன்படுத்தியிருக்கு. அதுவும் பரவும், அதுவும் உடம்பெல்லாம் பரவி சில நேரத்தில் வீட்டிலலாம் அலர்ஜி ஏற்படுத்தும், சொரியெல்லாம் ஏற்படுத்தும் இல்லைங்களா, அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தானே, அதை ஸ்ப்ரெட் ஆகும், முழு கேம்ப்புக்கே கூட ஸ்ப்ரெட் ஆகும். அந்த காலத்தில் அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் பூச்சிகளுக்கு ஏற்றபடி அந்த அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 13வது அதிகாரம் 49வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது கிரீனிஷ் ரெட்டிஷ், ஒரு துணியில் ஒரு க்ரீனாக ரெட்டாக ஒரு லெதரில் அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அது குஷ்டரோகன்றார். ஏன், அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது ஒரு அது பரவும், அது பல விதமான சொரியும் பல விதமான ரோகத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கு பயன்படுத்திருக்கிறது குஷ்டரோகன்ற வார்த்தை. அதை வந்து என்ன செய்யணும், ப்ரீஸ்ட்கிட்ட வந்து காட்டு, அதே தான் செய்யணும். ப்ரீஸ்ட் வந்து பார்த்துட்டு அவர் 7 நாள் அதை வைக்குவார், தனியாக குவாரண்டைனில் வைக்குவார். அது ஒருவேளை ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்த்து அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த துணியை பிடிச்சி ஃபுல்லாக எரிச்சிருவார். இல்லை ஏன்னா இது அலர்ஜி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும், வியாதியை ஏற்படுத்தும். இல்லை அது ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அதை வாஷ் பண்ணி அதை கிளீனாக போட்டெல்லாம் வாஷ் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணலாம். இது என்ன காட்டுது, கடவுள் வந்து இந்த குஷ்டரோகம் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கார் பாருங்களேன். என் துணியில் கூடவா விடக்கூடாது, அவர் போனால் போகுது துணியை அவங்க என்னென்னா போட்டுக்கிட்டே இல்லை. அதை எப்படிங்க நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணுறது, ஒரு ஒரு அலகாரிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தான், அவமானமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ணணும்னா வேதம் பல இடங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது துணியை வந்து நம்முடைய வெளி நடத்தைக்கு ஈக்குவலாக சொல்லுது. பல இடங்கள் பல வசனங்களை பார்க்கலாம், நம்ம வெளியில் நடக்கிற விதம், நம்ம நடத்தினால மற்றவங்களுக்கு எப்படி நம்ம பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். 1 பேதுரு 3:3 பெண்கள் வெளி அலங்காரம் மாத்திரம் இல்லாமல் உள்ளான அழகு அலங்காரமான அழியாத ஆவியாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியரோடு இருக்கணும், அது தேவனுடைய பார்வையில் மிகவும் ப்ரெஷியஸ். கொலோசியர் 3:12 புட் ஆன், ஒரு துணி மாதிரி போட்டுக்கங்க, நீங்க என்ன, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய குணாதிசயத்தை போட்டுக்கணும். அது எப்படி இருக்கணும், வெளியில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட துணி நடத்த எப்படி இருக்கணும், எல்லா மன உருக்கத்தோடும் தயவோடும் தாழ்மையோடும் பொறுமையோடும் ஒருவர் ஒருவரை தாங்கி, ஒருவர் ஒருவர் குற்றங்களை மன்னித்து, ஒருவர் ஒருவரை கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நடந்துக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வெளி நடத்தை. அப்படி நீங்க நடந்துக்கணும் உங்களுடைய நடத்தை. நான் என்ன நம்புறேன்னா, இது இந்த துணி குஷ்டரோகத்தில் என்ன காட்டுறாரு, இந்த குஷ்டரோகம் வந்து நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மாவை அழிப்பது மாத்திரம் இல்லை, நம்ம வெளி நடத்தையும் பாதித்து, நம்ம நடக்கிற விதம் சரியான விதத்தில் நடக்காமல் உள்ளுக்குள்ளே குஷ்டரோகம் இருக்கும்போது வெளி நடத்த பாதிக்காமல் இருக்காதா இல்லைங்களா? நம்ம பேசுகிற விதம், நம்ம நடக்கிற விதம் எல்லாம் அது பாதிக்கத்தான் செய்யும். நம்ம நடக்க வேண்டிய விடத்தில் நடக்காம நம்ம குடும்பத்திலையும் சுத்தியும் சொல்லி முடியாத தீங்குகளை நம்ம மேல வர வைத்துக் கொள்வோம். அதான் வெளி நடத்த, ஒழுங்கீனமான வெளி நடத்த, அது அதுதான் வெளி குஷ்டரோகம், நம்ம துணியில இருக்கிற குஷ்டரோகம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எவ்வளவுதான் உள்ளுக்குள்ள என்னதான் இருந்தாலும் மக்கள் நம்மளை பார்க்கறத எதை வச்சு பார்ப்பாங்க, நம்ம வெளியில எப்படி இருக்கோம் தான் இல்லைங்களா? வெளியில எப்படி நடந்துக்கிறோம் கவனிச்சு பாக்குறீங்களா? சில பேர் அந்த துணி தான் நம்மள பாக்குறது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிற துணியை வச்சு நம்மள காம்ப்ளிமெண்ட், நல்ல துணிங்க, நைஸ் ட்ரெஸ் அப்படின்னா அது நமக்கே சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? நம்ம துணியை பார்த்து அப்ரிசியேட் பண்றாங்களே, நம்மளே காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறோம். ஏன், நம்ம துணி நம்மளோடு இணைப்பிரியாத ஒரு பாகமாக இருக்கிறது. அதுதான் வெளி நடத்த. இதுல என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற உலகத்துக்கு முன்பதாக தேவ பிள்ளைகளாக புதிய ஏற்பாடு எவ்வளோ வலியுறுத்துது, நம்ம வெளி நடத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்களா, யோசிச்சு பாருங்க, வெளியில் பேசுகிற வார்த்தைகள், வெளியில் நடத்தை, ஏன் அந்த வார்த்தை வந்து மக்களை கட்டலாம். நம்ம குடும்பத்திலையும் சரி, வைஃபோ ஹஸ்பண்டோ சில்ட்ரனோ வேலையிலையும் நம்ம அதெல்லாம் பைபிள் சொல்லலை, நீங்கள் இப்படி நடக்கணும்னு எபேசியில் நம்ம படிக்க போகிறோம். குடும்பத்தில் எப்படி நடக்கணும், வேலையில் எப்படி நடக்கணும், ஏன் இதெல்லாம் நடக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வெளி நடத்த ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் உள்ள இருந்தாலும் வெளி நடத்தையை பார்த்து தான் மக்கள் நம்மளை எடப்படுவாங்க. வெளி நடத்தையை பார்த்து தான் ஆண்டவருக்கு நம்ம மகிமையாக இருப்போமான்னு இல்லை, வெளி நடத்தையை பார்த்து தான் நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. உள்ளுக்குள்ள நம்ம இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருப்பதனுடைய வெளிப்பாடு தான், ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க குஷ்டரோகம் இருந்தால் வெளி நடத்த உன் துணியும் குஷ்டரோகம் ஆயிரும், உன் வெளி நடத்தையும் கெட்டு போகும் பாருங்களா. ஆகவே நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம வெளி நடத்தையும் பாவம் குஷ்டரோகம் பாதிக்கும், அது நம்மளை மாத்திரம் இல்லை மற்றவர்களையும் பாதிக்கும், நம்ம பிள்ளைகளை பாதிக்கும். நம்ம வெளி நடத்தையினால நமக்கு எந்த விதமான மக்கள்கிட்ட நம்ம மரியாதையை இழந்துருவோம், பேசக்கூடாது பேசிக்கிட்டு நடக்கக்கூடாது விதத்தில் நடந்துக்கிட்டு நம்மளை யாருமே மதிக்காமல் போயிடலாம் இல்லையா? நம்ம வேலையிலையோ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நம்ம இருக்கணும். கண்டபடி நம்ம நடந்துகிட்டு இருந்தோன்னா கிரெடிபிலிட்டி ஒரு மதிப்புன்னு இருக்கு, யாருமே நம்ம மதிக்காத ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம வெளி நடத்த சரியில்லை, வெளி நடத்த ஃபுல்லாக குஷ்டரோகம். நீங்க நான் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, உங்க வெளி நடத்த மற்றவங்களை எப்படி பாதிக்குதுன்னு? உங்க பிள்ளை எப்படி பாதிக்குது, உங்க ஹஸ்பண்டை எப்படி பாதிக்குது, உங்க மனைவியை எப்படி பாதிக்குது, யோசிச்சு பாருங்க. குஷ்டரோகம் வரும் ஆத்துமால மாத்திரம் இல்லை, நம்ம வெளி நடத்தையும் நம்மளுடைய ராங் ஹேபிட்ஸ். ஏன் ஒரு ராங் ஹேபிட்டு லேட்டாக வர்றதை பற்றி காலில் பார்த்தோம், ஒரு லேட்டாக வர்றது ஒரு ராங் ஹேபிட்டு தான். நம்ம எவ்வளோதான் ஜாம் பண்ணி எவ்வளோதான் பக்திமானாக இருந்தாலும் சபைக்கு தொடர்ந்து நம்ம லேட்டாக வந்தோம்னா நம்மளை பற்றி என்ன வெளி நடத்த யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ராங் ஹேபிட்ஸ். என்னதான் நமக்கு விசுவாசம் இருந்தாலும் என்ன இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஒழுங்கீனமான பிஹேவியர். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறது, இன்னொரு நாள் உம்முன்னு போகிறது, ஒரு நாள் நம்மளை வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி. இவர் ஒரு மாதிரி இருக்க மாட்டார், ஒரு மாதிரி மூடி, ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பார், ஒரு நாள் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். அப்படிலாம் நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வெளி நடத்த இது காரியம் தானே. ஷார்ட் டெம்பரு, கோபம், இச்சை, இதெல்லாம் பைபிள் அடிக்கடி நம்மளை வார்ன் பண்ணுது. ஆகவே இந்த பகுதி நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மா மாத்திரம் இல்லை, நம்ம வெளி நடத்தையும் பாதிக்கப்படும். சில பழக்கங்கள் அது உறவுகளை பாதிக்கும், நம்முடைய காஸ்பலுடைய சாட்சியை பாதிக்கும். அதை எப்படிங்க ட்ரீட் பண்ணுறது? இதையே நம்ம மாற்றாமல் விட்டோம்னா சில பேருக்கு இந்த வெளி நடத்தையே நம்ம இவ்வளோ தப்பாக இருக்கணும்னு கூட தெரியறதே இல்லை. நடந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில், தங்க பேரெல்லாம் கெட்டு போவோம், தங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, ஆண்டவர் கெட்ட பேரை கொண்டு வருவாங்க, ஆனா அவங்க மாறவே மாட்டாங்க. தங்க அப்படி நடக்கிறாங்களே கூட, தப்பா நடக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஏன்? அது ஆழமா அந்த குஷ்டரோகம் பாதிச்சதுனால, இன்ஃபெக்ட் ஆயிட்டதுனால. அவங்க வெளிநடத்த பெர்மனன்ட் மார்க் ஆயிட்டது. அதை எப்படிங்க மாத்துறது? அதே மெத்தட் தான், அவர் சொன்ன மாதிரி. உன்னை நீ சோதிச்சு பாரு, நான் இப்படி நடந்தனே இன்னைக்கு ஒழுங்கா ஆண்டவருக்காக நடந்தனா, நான் பேசினது கரெக்டா, நான் சொன்னது கரெக்டா, இல்லை நான் தப்பா பேசியிருக்கிறேனே? சோதிச்சு பார்த்தா தானுங்க தெரியும். நம்மளை நமக்கு தெரியாதே, நம்ம போச்சு ரோகம், நம்மளை பார்க்கணும் இன்னைக்கு நடந்தது ஓகேவா, கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்கணும். இல்லைனா அந்த ஆசாரியன் கிட்ட, ஆண்டவரே நான் வித்தியாசமா பேச, நியாயமா பேச, ஒழுங்கா நடந்துக்க எனக்கு உதவி செய்யுங்க இல்லைங்களா. அவர்கிட்ட குவாரண்டைனில் இருந்து அவருடைய கிருபையை பெற்று நம்ம நடக்க பார்க்கணும். அது வெளிநடத்த உள்ளுக்குள்ளேருந்தான் வருது. ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப தன்னை பற்றி பெருமை, ஆனால் எல்லாரையும் என்ன நினைப்பார்? எல்லாரும் பெருமை பிடிச்சவங்கன்னு நினைப்பார். அப்படி தான் நமக்கு, நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம சுயநலமாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு எப்பப்பார் ஷார்ட் டெம்பராக கோபமாக இருந்தோம்னா, மற்றவங்களை பார்க்குற பார்வை சந்தேகமாக தான் பார்ப்போம் இல்லைங்களா. நம்ம வெளிநடத்த உள்ளுக்குள்ளேருந்தான் வருது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அந்த கரைகள் வந்து அந்த துணியில் ரொம்ப பதிஞ்சு நம்முடைய குணமாக மாறிடாத படிக்கு உடனே ஆசாரிக்கிட்ட போகணும். ஆண்டவரே அவர் என்ன சொல்லுவார்? இதை வாஷ் பண்ணு. வாஷ் பண்ணலன்னா சில நேரங்களில் அது வாஷ் பண்ண முடியாத நிலைமைக்கு போச்சுன்னா எரிச்ச போட்டுடுறாரு அந்த துணியை. என்ன சில நேரங்களும் வெளி நடத்தியே உன்னை நரகத்தில் தள்ளும். ஏன்? ஆண்டவர் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிறது எதை வச்சு இங்கே நியாயம் தீர்ப்பாரு? விசுவாசத்தை வச்சா நம்ம பரலோகத்துக்கு போக போறோம், எதை வச்சு நியாயம் தீர்க்கிறார்? பைபிள் என்ன சொல்லுது? கிரியைகளின்படி. நம்முடைய கிரியைகளை பார்த்துத்தான். நீ வெளியில எப்படி நடந்த, நீ வெளியில என்ன செய்த? ஆமா, எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசனால்தான் நம்ம பரலோகத்துக்கு போறோம். ஆனா அந்த விசுவாசம் இருக்கிறது நம்ம நடத்தையில காமிச்சோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த வெளி நடத்த நீ விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு, பக்திமான்னு சொல்லிக்கிட்டு, ஒழுங்கில்லை வாழ்க்கையில் பேச்சில் ஒழுங்கில்லை நடத்த இல்லை, ஆனால் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணணும்? கடைசியில் உன்னை பிடிச்சி அந்த துணியை எரிச்ச மாதிரி உன்னையே எரிச்சிருவார். வெளியில் நீ சும்மா நாடகம் போட்டிருக்க, வெளி நடத்த சரியில்லை. பாருங்களேன், அந்த குஷ்ட ரோகம் வெளி நடத்தையில் வருது, அங்கே எரிச்ச மாதிரி. அது போய் நல்லா பதியாத படிக்கு நம்ம குணமாக மாறி போய் நம்ம வெளி நடத்தையே ரோகர் நடத்தையாக இராத படிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே உதவி செய்யுங்க, அவர் போட்டு வாஷ் பண்ணி கிளீன் பண்ணாதான் சரியாகும். ஓகே, அது துணியில வர குஷ்டரோகம். அடுத்ததாக வீட்டில் வர குஷ்டரோகம். நாம் என்ன சொல்வது? துணியில மாத்திரம் இல்லை, இந்த குஷ்டரோகம் பில்டிங்கும் பாதிக்கும். பில்டிங்குடைய சைடு, செங்கல், அதெல்லாம் பாதிக்கும். கலர்லாம் மாறி போய் சில நேரங்களில் அந்த ரூஃபுங்களில் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசை பிடிச்ச மாதிரி இருக்கும். பழைய பில்டிங்கில் பார்த்துருக்கீங்களா? ஒரு கிரீனாக ஒரு கருப்பாக மார்க்ஸ் இருக்கும். அந்த மார்க்கு வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஒருவேளை சீக்கிரம் பரவலாம், அது டேஞ்சரஸாக கூட இருக்கும் ஹெல்த்துக்கு. அப்படி நடந்தால் என்ன செய்யறது? உடனே ப்ரீஸ்ட கூப்பிடுங்க. அது 14:34 வருது. ப்ரீஸ்டை கூப்பிட்டு அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவார்? உடனே எல்லாம் வீடை காலி பண்ணுங்க, எல்லா பொருளை வெளியே எடுத்துட்டு போங்க. காலி எடுத்துட்டு போய் ப்ரீஸ்ட் உள்ள வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவார். அது ஒருவேளை வாதையா இருக்கு, அது பரவர வாதையா இருந்து அப்படின்னா, அது கிரீனிஷ் ரெட்டா இருந்துச்சுன்னா, ஆழமா செவ்ல பதிஞ்சிருந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்லுவாரு? அப்ப அந்த வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு வெளியே வந்துருவார். யாரும் அந்த வீட்டில் போய் சொந்தக்கார வீட்டில் தங்குங்க, யாரும் தங்க கூடாது. 7 நாள் அதை அப்சர்வ் பண்ணுவோம், பண்ணிட்டு அது பரவுதா பார்ப்போம். வந்து அவர் வீட்டை குவாரண்டைன்ல போடுவார். குவாரண்டைன்ல போட்டு அது பரவுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட் என்ன செய்வாரு? ஒருவேளை அது பரவுறதா இருந்துச்சுன்னா, இல்லை பரவாமல் இருந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னா, அந்த வீட்டில் வந்து அந்த செவரில் இருக்கிற அந்த முழு செவரும் கல்லெல்லாம் உடைச்சி பாருங்க, அந்த வால் இந்த வால் ஆயிருக்குன்னா இந்த வீடு செவிடே உடைச்சிடணும். உடைச்சிட்டு அந்த வீட்டில் மற்ற பகுதியெல்லாம் வரும் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, அந்த இருக்கிற சிமெண்ட் எல்லாம் உருவி எடுத்துடணும். சிமெண்ட் மேலே இருக்கிற சிமெண்ட் எல்லாம் அது இன்ஃபெக்ட் ஆகும். உருவி எடுத்துட்டு அந்த கல்லையும் அங்கே உருவி எடுத்த பிளாஸ்டரையும் எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுருணும். தூக்கி போட்டு திருப்பியும் அந்த வாலை கட்டி புதுசாக பிளாஸ்டிங் பண்ணிச்சு. அதுதான் ஒரு வழி. பாருங்களேன், 43 வசனத்தில் சரி அப்படிலாம் பண்ணியாச்சுங்க ஆசாரியரே, ஆனால் ஒரு மாதம் பொறுத்து திருப்பி வருதுங்க ஆசாரியரே, நான் என்ன பண்ணுவது அப்படின்னு அவர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார்? வெளியே வந்து அந்த வீடை முழுசாக இடிச்சு போடு, டெமாலிஷ் த ஹவுஸ். 43 வசனத்துல வருது. அந்த பிரீஸ்ட் உள்ள வந்து பார்த்து அது பரவிக்கிட்டு இருந்தா இது ஆக்டிவ் லெப்ரசி, இதை நிறுத்த முடியாது. பிரேக் த ஹவுஸ், வீட்டு அங்க இருக்கிற ஜன்னல் டிம்பரு பிளாஸ்டரு கல்லு எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு இந்த மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணலாமா இந்த செங்கல் வைக்கிறதுக்கு இந்த ஜன்னல், நோ எல்லா மெட்டீரியலும் தூக்கிட்டு போய் வெளியே போடு, ஊருக்கு வெளியே போட்டு நீ வந்தா புதுசா வந்து வேற வீடு கட்டிக்க. இதை எப்படிங்க நாம் பயன்பாடு கொண்டு வருவது? நான் நம்புறேன் இது வந்து இந்த குஷ்டரோகம் வந்து நம்முடைய ஆத்மாவை பாதித்து நம்முடைய வெளிநடத்தைய பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, ஏன் நம்ம வீட்டை பாதிக்காதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதான் இதனோட கோரம். நம்ம வீடுகளை பாதிக்கிறது இல்லையா? வீடில் பாசை மார்க்ஸு நம்ம வீடை மெயின்டைன் பண்ணோம், இது ஓகே. ஒரு பர்சனலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபிசிக்கலாக நம்ம வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி மார்க் இருக்கான்னு பார்த்து பெயிண்ட் அடிக்க பாருங்கள். நான் இங்கே சர்ச்சில் வந்து போன வாரம் ஒரு ஆச்சரியமாக இந்த சர்ச் பில்டிங்கில் வாக்கிங் பண்ணும்போது திடீர்னு 4-5 மார்க்கை பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு ஒரு மெசேஜ் எடுத்து அருள்தாஸ் பிரதருக்கு அமிச்சேன், பிரதர் உங்களுக்கு யாருக்காவது கூப்பிட்டு ஒரு பெயிண்ட் அடிங்கன்னு. நான் அப்படியே வாக்கிங் பண்ணிருக்கோம், 10 நிமிஷத்தில் 4-5 பேர் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்காக ஒரே ஆச்சரியம், என்ன இது அற்புதம், ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட இவ்வளோ சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வரமாட்டாங்களே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களே. அப்புறம் தான் எனக்கு அவர் சொன்னார், இன்றைக்கி தான் பெயிண்ட் அடிக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அவங்களாம் வந்திருந்தாங்க, நீங்கள் அமிச்சதும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு. அது வந்து அது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக இருக்கலாம். நம்ம வீடை சுத்தமாக வச்சுருக்கணும் இல்லைங்களா? சில நேரங்களில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த வச்சுருக்கிற பெட்ஷீட்டு பிள்ளைகளுக்கு அலர்ஜி ஆகுது, வீடு கீடெல்லாம் க்ளீனாக ஒரு இது மாதத்து இப்போ 5 வருஷம் ஆச்சு இதுக்கு பெயிண்ட் அடித்து, நாங்கள் உள்ளெல்லாம் அடிச்சிருங்க அப்படின்னா இல்லைங்களா, எல்லாம் நீட்டாக தான் இருக்குல்ல, இல்லை அடிச்சு விட்ருங்க, ஒரு கோட்டாவது அடிச்சிருவோம், நீட்டாக வச்சுருக்கிறது அவசியம் வீடும். இப்போ ஆனால் கடவுள் வெறும் நம்ம வீடு வால்ஸ் எல்லாம் அழகாக இருக்கிறத பற்றி கவலையாக இருக்கிறாரா? நம்ம தான் இப்போது புதிய ஏற்பாட்டில் கிராஜுவேஷனுக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு வரணுமே, கடவுளுடைய கன்சர்ன் என்ன? நம்ம வீடு சுத்தமாக ஆவிக்குரிய விதத்தில் நம்ம மெயின்டைன் பண்ண பார்க்குறோமா? நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆத்துமாக்கில் பாவக்கர குஷ்டரோகம் வெளியிலெல்லாம் இருக்குதே, அது கரப்படாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக தேவனுடைய பிரசன்னம் வரவேற்கப்படுற கனப்படுத்துகிற ஒரு வீடாக இருக்கிறதா? வீடுகள் தீட்டுப்படுறது இல்லையா? சரீர சுத்தத்தை கடந்து ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் நம்ம வீட்டில் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன், குஷ்டரோகம் வெறும் நம்ம உடம்பை பாதிக்கிறது இல்லை, நம்ம வெளி நடத்த மாதிரி பாதிக்கிறது இல்லை, வீடினுடைய பேட்டர்னு கூட பாதிக்கும். சில வீட்டினுடைய பேச்சுகளே நடத்தைகளே வாழ்க்கை முறைகளே குடும்பமாக வெறும் பாவகரமான குடும்ப வாழ்க்கை தான். எத்தனை பேர் வீடுங்க இருக்கு இல்லைங்களா? நம்ம வீட்டையும் பாதிக்குங்க உள்ளான குஷ்டரோகம், வெளி நடத்தையில் பேச்சில் வந்து அந்த குடும்பத்தையே பாதிக்கும். லெப்ரசி மார்க்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கான் நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். நான் எங்கள் வீட்டில் போய் முதல்ல வீட்டில் இருக்கா மார்க்குன்னு பார்த்தேன், ஒரு ஒரு சோர்லேயும் ஏதாவது மார்க் இருக்கான்னு பார்த்தேன். அதே மாதிரி வீட்டில் நம்ம பார்க்கணுமே. வீட்டில் இதில் பார்த்துடுறது ரொம்ப ஈஸி, செவரில் நீண்ட காலம் இருக்கிற பாவ நடத்தைகள் நம்ம இன்னும் டீல் பண்ணாமல் இருக்கிறோமா? பாவமான என்டர்டெயின்மெண்ட்டு, பாவமான வார்த்தைகள் செயல்கள், பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிற சில அறைகள், அறையை பூட்டிக்கிட்டு நம்ம செய்கிற பாவங்கள், அதெல்லாம் வீட்டை தீட்டுப்படுத்துறதில்ல? வீட்டில் தானே செய்கிற, நம்ம வீட்டையும் பாவம் குஷ்டரோகம் இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த வாதை அந்த வீட்டில் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணாமல் அதை பரவ விட்டோம்னா அந்த முழு வீடினுடைய ஃபேப்ரிக்கே அது பரவி வீடே தீட்டுப்பட்ட வீடாக, புது வீடாக இருக்கலாம் உங்கள் வீடு, அதில் தொடர்ந்து நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு ரகசியத்தில் செஞ்சுக்கிட்டு அந்த மூடே வீடே தீட்டுப்பட்ட பாவ வீடாக மாறிடும். ஆவிக்குரிய விதத்தில் எத்தனை வீடுகள் அப்படி இருக்கு? இது தனிப்பட்ட பாவம் மாத்திரம் இல்லை, குடும்பமாக சேர்ந்து செய்கிற அவபக்தியான செயல்களாக இருக்கலாம், குடும்ப பேட்டர்ன்ஸ், ஹஸ்பண்ட் நடக்கிற விதம், ஒய்ஃப் நடக்கிற விதம், ஒய்ஃப் எப்போ பார் புலம்பிக்கிட்டு பிள்ளைகள் நடக்கிற விதம், மணிக்கணக்கில் டிவி, கண்ட்ரோல் இல்லாமல் டிவி, ஜபமே பண்ணுறதில்ல, குடும்ப ஜபமே நடக்கிறதில்ல வீட்டில், ஆனால் எப்போ பார் டிவி உக்காந்துக்கிட்டு. ஏன் பிள்ளைகள் அவபக்தியாக போகிறதுக்கு என்ன காரணம்? குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்போ பார் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு, எப்போ பார் மூஞ்ச மூஞ்ச திருப்பிக்கிட்டு, அந்த பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்குது, அதுங்களும் அப்படியே திருப்பிக்கும் மூஞ்சிங்க இல்லைங்களா? அதுவும் கற்றுக்கும் எப்படி கோவப்படுறது, எப்படி தானே எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க அப்பா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு. லெப்ரசி மார்க்ஸ் அதை எப்படிங்க டீல் பண்ணணும்? இபிக்யூ எக்ஸாமின், ப்ரீஸ்ட், குவாரண்டைன். ஓனர், வீட்டில் இருக்கிற ஓனர் தான் அதுக்கு முடிவெடுத்து ப்ரீஸ்ட் கிட்ட வந்து, ஐயா எங்கள் வீட்டில் வாதம் இருக்குது வாங்க, ப்ரீஸ்ட் கிட்ட கூப்பிடணும், எங்கள் வீட்டில் வாதம் இருக்கு. ஆனஸ்டா, தாழ்மையா, அதுக்கு தானே பாஸ்டல் விசிட்டேஷன், வீட்டுக்கு வரோம், வீட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. எப்போ எப்போ எழுந்திருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, ஏதாவது போராட்டம் இருக்கா, என்ன பார்க்குறோம், வேற உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு வர்றதுக்காக தான் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேயே. ஆவிக்குரிய விதத்தில் நம்ம என்ன, ஏதாவது ஆபத்து இருக்கா, ஆவிக்குரிய பிரச்சனைகள், பாவங்கள் இருக்கா, இது எங்கே போய் முடியும்னு பார்த்து பயத்தில் தானே வரும் இல்லைங்களா. அது ஃபேமிலி மெம்பர்ஸு, எஸ்பெஷலி பேரண்ட்ஸாக இருக்க நம்முடைய கடமை, உடம்பு சுகமாக இருக்கணும்னு வீட்டில் பார்க்குறோம், ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறோமா, யோசிச்சு பாருங்க. வார்னிங் சைன்ஸை, நம்ம அதிகமான சண்டைகள், ஆவிக்குரிய விஷயங்களில் ஒரு ஆர்வம் இல்லை, ஜபிக்கணும்னா ஒரு ஆர்வம் இல்லை, பிள்ளைகளுக்கு குடும்ப இதில் இல்லை, அவபக்தியான நடத்த குடும்பங்களுக்கு, குடும்ப பிள்ளைகளுக்கு அப்படின்னா, இதெல்லாம் சயின்ஸ், லெப்ரசி மார்க்ஸ். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், ஸ்பிரிச்சுவல் அட்வைஸை கேட்கணும். வீடு அசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கணும், நம்மளாம் வீக்னஸ் ஏன் காமிச்சிக்கணும் அப்படின்னு டபாச்சிட்டு போகக்கூடாது. நம்மளாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம், நம்மளா சரி பண்ணிக்கலாம், அப்படி தானே சரி பண்ணிக்கிறோம், பண்ணிக்கிறோன்னு சொல்லி சரி பண்ணிக்க முடியாதனால தானே இது பரவுது, வீட்டில் ரொம்ப வருஷமாக போகுது இது. நம்ம சொந்த பலத்தில் பார்த்துக்கலான்னு அப்போ தானே பாஸ்டர்ஸோ எல்டர்ஸோ டீக்கன்ஸோ அவங்க உதவியை நாடி ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜபிக்கிறது, ஒரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறது நம்ம செய்கிறோமா இல்லையா? ஏன், அவங்கவுங்க வீட்டில் அவங்க பார்த்துக்கிறாங்க, பாஸ்டல் விசிட்டேஷன்லாம் அதுக்கு தான். ஓகே, அதை எப்படிங்க நீக்கிறது? அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் குஷ்டரோகம் இருக்குது, பாவ காரியங்கள் இருக்குது, இல்லை பிள்ளைகள் பாதிக்கப்படுது, இல்லை குடும்பம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு சரியில்லை, ஹஸ்பண்டு வீட்டில் ஒழுங்காக நடக்கிறது இல்லை, பொறுப்பாக இல்லை, பாவத்மாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல என்ன பண்ணணும், எம்டி பண்ண வீடை, அவர் வீடை காலி பண்ண வச்ச மாதிரி ரொம்ப நாள் இருந்து அந்த பாவ பழக்கங்கள் ஏற்படுத்துகிற காரியங்களை ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் கொண்டு வா. ஓகே, என்ன ஆவிக்குரிய காரியத்தை தடுக்குது, இந்த வீட்டை எது தீட்டுப்படுத்துது? இங்க வச்சிருக்கிற பெரிய டிவி தீட்டுப்படுத்தினா என்ன பண்ணும், அதை எம்டி பண்ண பாருங்க, இல்ல அது கனெக்ஷனை கட் பண்ண பாருங்க. ஜபிக்க விடாம பண்ணுதே இது, நம்மள அது கண்ட்ரோலை வைக்க முடியும்னா வச்சுக்கலாம், டிவி வைக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுவே பிள்ளைகள் பார்க்குறாங்க. எப்போ பார், மொபைலே பிள்ளைகள்கிட்ட இருக்குதுன்னா கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அது அந்த இடத்துல தேவ பக்தியான பழக்கங்களை, ப்ராக்டிஸை கொண்டு வர பார்க்கணும். ரெகுலராக ஜபம், ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜபிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது இல்லைங்களா. இப்போலாம் நம்ம அதெல்லாம் கொண்டு வர்றது தான் நம்ம ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு யூத்து வாலிப பசங்க தப்பாக போகாதபடிக்கு வாரத்தில் அவங்க அந்த வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு வாரம்லாம், அது சண்டே முடிஞ்ச பிறகு அது ட்ரை பண்ணணும். இதை பற்றி நம்ம சீரியஸாக இல்லைன்னா என்னங்க ஆகும், முதல்ல அந்த எந்த குஷ்டரோகம் இருக்குன்னா அந்த வாலை தான் உடைக்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு டிவி தான் உடைக்கணும், இல்லை அந்த வாரியத்தை மொபைலை தான் கண்ட்ரோல் பண்ணணும். எது பாவத்தில் நடத்துதோ அந்த ரோகத்தை நிறுத்தணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது தப்பான சீரீஸு, தப்பான மொபைல், தப்பான வீடியோஸு, தப்பான காரியங்களை உங்களை பாவத்தில் நடத்துதா, அதை உடச்சி தூக்கி எறியணும். இல்லை என்ன ஆகும், வெயிட் பண்ணு, முழு வீடே கூரையே இடிஞ்சு விழுவ போகுது. இதனால முழு வீடே பரவி குடும்பமே நாசமாக போகிறத நம்ம கேள்விப்படுறது இல்லை. ஏங்க, புருஷ மனைவி அடிச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஒழுங்காக வராமல் குடும்பமே பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் போகிறத ஏன் கேள்விப்படுறோம், நாசமாக குடும்பங்கள் போயிடுது, ஏன் போயிடுது, நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்படின்னு. இந்த ரோகத்தை ஒழுங்காக டீல் பண்ணாததுனால தானே குடும்பமே பயங்கரமாக போயிருந்தீங்களே, டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுதே குடும்பமாக, எத்தனை பேர் ஆகுது. ஆகவே இந்த லெப்ரஸ் ஹவுஸ், குஷ்டரோகமான வீடு அதுக்கு பேர். நம்ம குடும்பத்தில் முன்னமே வரும் முன் காப்போன்ற ஆவிக்குரிய சுகத்தை குறித்து, வீட்டினுடைய சுத்தத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். விழித்து நம்மளை எப்படி சோதித்து பார்க்குறோமோ வீட்டையும் நம்ம சோதித்து பார்த்து உடனடியாக உதவியை நாடி தீர்மானமான முடிவுகளை எடுத்து அந்த தீட்டுகளை நீக்கணும், நீக்கணும். இல்லை அது விட்டா பரவும், சின்னதுலேயே அதை கிள்ளி எறியணும், இல்லைன்னா அது பரவும். தொடர்ந்து ஆண்டவருடைய சுத்திகரிப்பை நாடணும். ஓகே, அதுதான் துணியை பற்றி சொல்லிட்டோம், வீடை பற்றி சொல்லிட்டோம், வேறு ஏதாவது பற்றி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதனோட விளக்கம் சொல்லிட்டோம். இதெல்லாம் ரொம்ப சோகமான மெசேஜ் தான், ஒரு பாருங்க, இந்த குஷ்டரோகம் எவ்வளோ பயங்கரம். நம்ம ஆத்மாவை அழிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம வெளி நடத்தியே நமக்கு மதிப்பு தராத படிக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் நடந்து அவங்க இப்படி தாங்க திருந்தவே அவங்களால மாறவே முடியாது. சில பேரை பார்த்துருக்குறீங்களா, அவங்க இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களே அதை மாற்ற முடியாது. சில பேர் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து இச்சையிலேயே இருப்பாங்க. கண் இச்சைன்னா வேசித்தனத்தினுடைய கண்கள் நிறைந்த கண்கள்னு வேதம் சொல்லுது, அந்த பொருளாசை நிறைஞ்ச கண்கள்னு சொல்லுது. வெளியில் அது தெரியும் நல்லா, அவங்கள மாற்றிக்கவே முடியாது, அப்படியே தான் இருப்பாங்க, அப்படியே தான் எரிவாங்க, போய் மாற்றிக்கவே முடியாமல் எரிச்சு அந்த துணியை போட்ட மாதிரி அப்படிதான் தங்க வெளி நடத்தையே மாற முடியாமல் போயிடும். அப்படி போயிட போகிறோம் நம்ம, அது ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, அது நம்ம வீட்டையும் பாதித்து வீட்டையே அழித்து விடும். குஷ்டரோகம் நம்மளை, நம்ம ஆத்மா இல்லை, நம்ம வெளிநடத்த நம்ம பாதிக்கப்படுறவங்க இல்லை, நம்ம வீட்டை கூட அழிக்கும். ஆகவே என்னங்க இதுலேருந்து விடுதலை என்னங்க, அதுதான் 14வது அதிகாரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு சடங்கு, அது அற்புதமான சடங்கு, அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அதை கேட்டு நம்ம போகலாம். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு குஷ்டரோகம் வந்தவன், திடீர்னு அவனுக்கு சொல்லிட்டாங்க அவனுக்கு குஷ்டரோகம்னு, இமீடியட்டாக அவன் குடும்பத்தை கூட பார்க்க முடியாது, பிள்ளைக்கு கூட பாய்ன்னு சொல்ல முடியாதே, ஏன்னா அவன் மூச்சு கூட அதில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரோகம் பரவுமே. உடனடியாக அவனை மொட்டை அடித்து ஊர் வழியை துரத்திடுவாங்க. துரத்தி யோசிச்சு பாருங்களேன், அந்த சமுதாயம் மாத்திரம் இல்லை, குடும்பம் மாத்திரம் இல்லை, கடவுளுடைய பிரசன்னத்திலேருந்தே அவன் தள்ளப்பட்டு எவ்வளோ டிஸ்கரேஜிங். அது என்ன இதுக்கப்புறம் நம்பிக்கை? அந்த லெப்பர் காலனியில் போய் சுற்றிக்கிட்டு மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அவனுடைய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? அப்படி போகிற குஷ்டரோகங்களுக்கெல்லாம் ஐயோ 14வது அதிகாரத்தில் வருகிற அதை ஆர்வத்தோடு படிப்பாங்க. அதில் வருகிற ஒரு சுத்திகரிப்பு எனக்கு ஏற்பட முடியாதா? அந்த அதிகாரத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்க்க எல்லா குஷ்டரோகிகளுடைய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? 14வது அதிகாரத்தில் வருகிற ஒரு சுத்திகரிப்பு, அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாருங்களா, ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன செய்யும், அந்த சுத்திகரிப்பு என்ன செய்யும், அவனை குஷ்டரோகியான மகனை அவன் சுத்திகரிக்கப்பட்டவன் அறிவிப்பது மாத்திரம் இல்லை, அவன் மீண்டுமாக சமுதாயத்திலையும் மீண்டுமாக தேவனுடைய பிரசன்னத்தில் கூடாரத்திலேயே வருவதற்கு அவனுக்கு அனுமதி கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, குஷ்டரோகம் ஆனவன் ஆனால் இப்போ சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலேயே வர்றதுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு தனிமையாக வேதனையோடு இருக்கிறவன் இதை திருப்பி திருப்பி படிப்பான், இந்த அதிகாரத்தை 14வது அதிகாரத்தை. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நம்ம ஆத்மீக குஷ்டரோகத்தை நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம வெளி நடத்தை அது எப்படி பாதிக்குது, நம்ம குடும்பத்தையே எப்படி அழிக்கும் நாசமாக்கும்னு உணர்ந்தோம்னா, இதுதாங்க நம்முடைய நம்பிக்கை. இதனோட சுத்திகரிப்புடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ரெண்டு பறவையுடைய சடங்கு, 4-7 வரைக்கும் வர்றதை பார்க்கலாம். ரெண்டு பறவைகளுடைய சடங்கு, முதல்ல அதை விவரிக்கிற, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறேன், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துகிறேன். ஓகே, அதை பார்ப்போம். முதல்ல விவரிக்கிறேன் என்னங்க இந்த சடங்கு. ரெண்டு பறவைகளுடைய சடங்கு, இது ரொம்ப அதிசயம். ஏன்னா முழு பழையற்பாடுலேயும் இது ஒரே இடத்துல தான் இந்த சடங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது எங்கேயுமே பார்க்க முடியாது. லேவியராகவும் 14வது அதிகாரம் மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமான சத்தியங்கள் இதில் இருக்குது. முதல்ல அதை விவரிப்போம். ஒரு குஷ்டரோகி தீராத வியாதி அவனுக்கு கிடைச்சி, ரேர் கேஸில் என்ன ஆகும்னா, அவன் வேதனையோடு இருக்கும்போது திடீர்னு என்ன பார்க்குறான், அவனுடைய ரோகம்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வருது, அதெல்லாம் சரியாயிட்டு வருது. அதை பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் போனால் அதெல்லாம் மறைஞ்சிட்டு போகுது, சரியாயிரும். கடவுளுடைய அவனுக்கு என்ன ஆனந்தம், என்ன ஒரு அதிசயம், எனக்கு வந்த குஷ்டரோகம் நான் அழிய இதுலேயே சாக போகிறேன்னா, கடவுள் அற்புத விதமாக ரேராக தான் நடக்கும், அது அற்புத விதமாக அவனுக்கு சுகம் கொடுத்துருக்காரு. அது கடவுளால் செய்யப்பட்ட அற்புதம்னு அவன் மதிப்பான். மதித்து அவன் சரியாயிட்டு இருக்கிறான். இன்னுமே அந்த காலனியில் அவன் இருக்க வேண்டியதில்லை மற்ற குஷ்டரோகிகளோடு. அவன் கேம்ப்புக்கு நேராக வந்துட முடியாது. ஏன் வந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து கல் எறிஞ்சிருவாங்க, அவன் அசுத்தம் இல்லைங்களா. அவன் முதல்ல அந்த மெசேஜ் அனுப்ப வேண்டியது யாருக்கு? ஆசாரியனுக்கு அனுப்பணும். அப்போ அந்த ஆசாரியன் போய் துணிய தைரியமாக அவனை அந்த ரோக இடத்துல போய் அவனை டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணி எல்லாம் சரி இருக்குதுன்னு பார்த்துட்ட உடனே ஃபேமிலிக்கு குட் நியூஸ் அனுப்புவார். இதுமா உங்க அப்பா, அம்மா உங்க மகன், இதுமா உங்க இது குஷ்டரோகமா நீங்க வேதனை படுறீங்களே, அவனுக்கு குஷ்டரோகம் இப்போ தீர்ந்துருச்சு, சரியாயிருச்சு. ஆகவே அவனை சுத்திகரிப்பதற்காக ஒரு சில சடங்கு மெட்டீரியல்ஸை நீங்க கொண்டு வரணும். என்னென்ன கொண்டு வரணும் இங்க பாருங்க, இந்த 14வது வசனம் சொல்லப்படுகிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கிற சுத்தமான இரண்டு குருவிகளையும், புறாக்கள் எடுத்துக்கலாம், வெள்ள புறாக்கள், ரெண்டு குருவிகளையும், பேர்ட்ஸ், கேதுரு கட்டையை கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவான். யோசிச்சு பாருங்க, அந்த அதுல 5வது வசனத்துல ரெண்டு மண்பாண்டங்களையும் எடுத்துட்டு வரணும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த குஷ்டரோகம் இருக்கிற அவன் கிட்ட போய் அவனை உட்கார் வச்சு இந்த சடங்கு செய்யணும். என்னங்க அந்த சடங்கு? அந்த சீனை யோசிச்சு பாருங்க. இந்த குஷ்டரோகம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஆசாரியன் வந்து இந்த ரெண்டு பறவைகளை எடுத்து, ஒரு பறவைய அவர் எடுத்து ஒரு மண்பாண்டத்தை கீழே வைக்கிறாரு. கீழே வச்ச உடனே அந்த ஒரு பறவையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இன்னொரு மண்பாண்டம் ஃபுல்லா தண்ணி, அந்த தண்ணியை ஊத்தணும் இந்த பறவை மேல. கீழே ஒரு மண்பாண்டம் இருக்கு, கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு பறவையை எடுத்துக்கிறார் கையில, மேல தண்ணியை ஊத்தணும் அந்த பறவை மேல, ஒரு இன்னொரு மண்பாண்டத்துல. இவர் என்ன பண்றாரு, அந்த பறவையோடைய பிடிச்சி அந்த கழுத்தை நெருக்கி அதை முறுக்கி அந்த தலையை எடுத்து அந்த ரத்தமா கொட்டுது அந்த பறவையில. அந்த தண்ணியும் அந்த பறவை மேல ஊத்தப்பட்டு தண்ணியும் ரத்தமும் கலந்து கீழே இருக்கிற மண்பாண்டத்துல சேர்க்கப்படுகிறது. அதுதான் சடங்கு. பாருங்களேன், கீழே சேர்க்கப்பட்டு அந்த மிருகத்தினுடைய ரத்தமோ கீழே மண்பாண்டத்தில் சேர்க்கும் போது அந்த மண்பாண்டம் தண்ணியும் ரத்தமும் கலந்த ஒரு ஒரு இது பாண்டமாக இருக்கும். அப்போ செஞ்சுட்டு இந்த செத்த குருவியை அந்த முக்கிட்டு அந்த தண்ணியில் முக்கிடுவார். அது உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய சொந்த ரத்தத்தில் தண்ணியில் அது இறந்து போகும். அதுக்கப்புறம் என்ன செய்வார், மற்ற இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்ன, ஈசோப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஈசோப்புனா ஒரு நம்ம கரேப்பில மாதிரி, கொத்தமல்லி மாதிரி ஒரு கீரை அந்த காலத்தில். அந்த ஈசோப்பை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு சிவப்பு நூல், ஒருவேளை அந்த ஈசோப்பை கட்டிடலாம், கேதுரு மரம், அதுக்கு வந்து ஒரு மரம் மாதிரி பலகையை ஏற்படுத்தி ஒருவேளை ப்ரஷ் மாதிரி அதை ஏற்படுத்தலாம். ஓகே, ஒரு ஈசோப்பு செடி அதை நூலில் அந்த கேதுரு மரத்துக்கிட்ட கட்டையில் கட்டிட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி அவர் ஏற்படுத்திட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கேதுரு அந்த ஈசோப்பு தண்டு எடுத்துக்கிட்டு இந்த உயிரோடு இன்னொரு பறவை இருக்கு இல்லைங்களா, ஒரு பறவை சாவடிச்சிட்டாரு, உயிரோடு இருக்கிற இந்த பறவையை இவர் என்ன பண்ணுவார், ரெண்டு இந்த ஈசோப்பு செடியையும் அந்த பறவையும் தண்ணியில் போட்டு முக்கிட்டு அவர் வெளியே எடுப்பார். ஒரு பக்கம் உயிரோடு அந்த ரத்தம் கரப்படிச்ச பறவை, இன்னொரு பக்கம் இந்த ஈசோப்பு தண்டு இல்லைங்களா, அது தண்ணியில் அந்த ரத்தத்தில் முக்குனது. இவர் என்ன பண்ணுவார், இந்த 7வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது, அந்த ஈசோப்பு அந்த செடியை தண்டை எடுத்துக்கிட்டு 7 தடம் அந்த குஷ்டரோகம் ஆணவம் மேலே தெளிப்பார். 1, 2, 3, 4, 7 அவனை தெளித்து நீ சுத்தன் என்று அறிவிச்சுட்டு அந்த உயிரோடு இருக்கிற பறவையை ஃப்ரீயாக பறக்க விடுவார். பாருங்களேன், ஒரு அழகான காட்சி. அங்கே நிற்கிறான் அந்த குஷ்டரோகி, அவன் என்ன பார்க்குறான், அந்த பறவை சந்தோஷமாக பறந்து சுதந்திரமாக பறக்கிற காட்சி வயலில் பார்க்குறான். இதுதான் அந்த ரெண்டு பறவையினுடைய சடங்கு. ஓகே, புரிய, கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அவனுடைய சுத்திகரிப்பு. எல்லா குஷ்டரோகி தன் கூடாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு செய்ய வேண்டிய சடங்கு. இது என்னங்க, இதை விளக்கிட்டோம், இதை எக்ஸ்பிளை டிஸ்கிரைப் பண்ணிட்டோம், இதுக்கு என்ன விளக்கம், அருமையான அழகான வாவிக்கூறிய வரப்போகிற உண்மைகளை முன்காட்டுகிற சடங்கு. யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம், இந்த தீம் என்ன சுத்திகரிப்பை காட்டுது. முதல்ல நமக்கு என்ன காட்டுது, அந்த ஈசோப்பு அந்த ரத்தம், அந்த பறவையுடைய ரத்தம் என்ன காட்டுது, அந்த ரத்தமும் ஈசோப்பு தண்டும் சங்கீதக்காரன் 51வது சங்கீதத்தில் தாவீது தான் பாவம் செய்துவிட்டு உரியாவை கொன்னுட்டு பெத்சேபாவோடு வேசித்தனம் செய்து அந்த குஷ்டரோகத்தை அவன் உணர்ந்து அவன் கதறினான், உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க. 7வது வசனத்தில், 51வது சங்கீதத்தில், ஈசோப்பு நாள் என்னை சுத்திகரிங்க, அப்பொழுது நான் சுத்தமாக இருப்பேன். முதல்ல ஒரு குஷ்டரோகம் தீரணும் அப்படின்னா அந்த குஷ்டரோகம் சுத்திகரிப்பு எதனால் ஏற்படுகிறது, ரத்தத்தினால் ஏற்படுகிறார். அதை முதல்ல புரிய வைக்கிறார் இல்லைங்களா. ஒரு ஆத்மா, ஒரு உயிர், ஒரு மனசாட்சி பாவத்தின் குஷ்டரோகத்தினால் வாடிக்கிட்டு இருக்கிற அந்த மனசாட்சி இருதயம் எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும், சிவப்பு ரத்தம் இல்லாமல் முடியாது. அந்த காட்சி அங்கே பார்க்குறோம். ரத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லைன்னு எபிரேயரில் சொல்லுது. ரெண்டாவது அந்த கொல்லப்படுகிற மிருகம், ஊத்தப்படுற தண்ணியில் கொல்லப்படுகிற மிருகம், தலையை முறுக்கப்படுகிற மிருகத்தை யோசிச்சு பாருங்க. இந்த படம் என்னங்க, கோரமாக அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையை விவரிக்கல, அவன் வாழ்க்கை வாழுகிற நரகம் வலுகம். நீங்கள் ஒருவேளை இந்த கோழியெல்லாம் அறுக்கிறது நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் இல்லைங்களா, கோழி இப்போல்லாம் டெண்டர் சிக்கனுக்கு போயிடுறோம், அதெல்லாம் பார்க்கறதில்ல நம்ம. அந்த காலத்தில் கோழியை கட் பண்ணி அதை தூக்கி போடுவாங்க, கழுத்தை வெட்டிட்டு ரத்தமாக கொட்டும், அது துடிக்கும், பார்த்துருக்குறீங்களா, துடிச்சு 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 கொஞ்சம் நேரம் விட்டு செத்துரும் செத்துரும். என்ன ஒரு படம், இந்த குஷ்டரோகிக்கு வந்த வியாதி, குஷ்டமான ரோகம், அவன் கழுத்தே வெட்டுற ரோகம், அவன் குஷ்டரோகம் வந்த உடனே அங்கே எங்கேயோ போய் தனிமையில் துடிச்சு 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 அவன் சாக வேண்டியவன், ஆனால் சாக வேண்டியவன் கடைசியில் செத்து அவன் சொந்த ரத்தத்தினால தண்ணியில் முழுகி அழிய வேண்டிய இவன் இன்னைக்கு அங்கே அவன் பதிலாக ஒரு பறவை சாகுது. அவன் சாக நினைவுபடுத்துகிற மாதிரி, அவனுடைய முடிவை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு பறவை, சுத்தமற்ற சுத்தமான குற்றமற்ற பறவை, வெள்ள பறவை. அவனுக்கு என்ன ஞாபகப்படுத்துது, நான் அப்படி செத்துருக்கணும், நான் அப்படி இந்த ரோகத்தில் அழிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த பறவை என் இடத்த எடுத்துக்கிட்டே கடவுள் தன்னுடைய இறக்கத்தில் என்னை சுத்தப்படுத்தினார். சுத்தப்படுத்தி இந்த சடங்கு என்ன காட்டுது, அந்த பறவை எனக்காக பாடுபடுது. சுத்தமான குற்றமற்ற அந்த சப்ஸ்டிடியூட், என் சார்பில் இன்னொன்று, என் பதிலில் இன்னொன்று. அது ஊனப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அது தலையை முறுக்கி தன்னுடைய சொந்த ரத்தத்தில் தண்ணி ஊற்றி அது என் சார்பில் அது இறக்குதே, அந்த ரத்தத்தினால், அது அப்படி கோரமாக இறந்த ரத்தத்தினால் எனக்கு சுத்திகரிப்பு கிடைக்குதே, அதை அவன் பார்க்குறாங்க. ஏன்னா அப்படி அழிஞ்சிருக்கணுமே, எனக்கு அதனால சுத்திகரிப்பு கிடைக்குது. இதை என்ன உணர்த்துறாரு சகோதர சகோதரிகளே, ஆத்மீக குஷ்டரோகிகளாக இருக்கிற நீங்கள, உங்களுக்கும் எனக்கும் எப்படிங்க ஆத்மீக சுத்திகரிப்பு கிடைக்குது? நீங்களும் நானும் குஷ்டரோகிகளாக குஷ்டரோக காலனிலேயே இருந்த நரகத்தில் வெந்து இந்த ரோகம் வந்துருச்சு நம்ம பிறக்கும் போதே, இதில் துடிச்சு 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 சாக வேண்டிய கோரத்தில் இருக்க வேண்டிய நாம் ஒரு நாள் சிலுவைக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது நம் சார்பில் அந்த குற்றமற்ற பறவை சிலுவையில் தொங்கிக்கிட்டு வந்துச்சு, மிகுந்த சத்தத்தோடு தொங்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பரலோகத்தின் தேவனே இறங்கி வந்து அந்த பறவையினுடைய தலையை போட்டு முறுக்கிட்டார். முறுக்கி உயிரை எடுத்து மிகுந்த சத்தம் போட்டு அந்த பறவை இறந்து போச்சுங்க. இறந்து போய் அது தொங்கிக்கிட்டு இருக்கும்போது உடனடியாக என்ன ஆகுது, யோவான் 19:34 நமக்கு சொல்லப்படுகிறது, போர் சேவகரில் ஒருவன் அவர் ஈட்டியினால் அவருடைய விலாவை குத்தினான். என்ன வந்துச்சு, உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு ஊற்றி வந்துச்சு, ரத்தமும் தண்ணீரும் ஊற்றி வந்துச்சு. அந்த பலி நம் சார்பில் ஏற்பட்ட அந்த பலி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்த ஒரு குளம் இருக்கிறதே, அந்த குளத்தினால தான், அந்த தேங்குற ரத்தம் தண்ணீர்னால தான் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய குஷ்டரோகத்துலேருந்து நம்ம தீட்டு நீங்குச்சுங்க, நம்ம ஆத்மீக குஷ்டரோகம் நீங்குச்சு. அது என்ன ஞாபகப்படுத்து, அது ஒரே நம்பிக்கைத்தான் நமக்கு. அவனுக்கு அந்த குஷ்டரோகத்தின் சுத்திகரிப்பு அந்த பானையில் அவன் பார்த்தானே ரத்தமும் தண்ணீரும், அதுதான் அவனுடைய நம்பிக்கை. அதே மாதிரி அவனுக்கு காட்டுறாரு. அதனால தான் யோவான் அதை யோவான் இன்னும் 1:5-6 சொல்கிறார், அடுத்த வாரம் பார்க்கலாம். இவர் நமக்கு சுத்திகரிப்பு எதனால் ஏற்படுத்தார், இவர் வெறும் தண்ணீர்னால் மாத்திரம் வந்தவர் அல்ல, தண்ணீர்னாலையும் ரத்தத்தினாலையும் வந்தவர், நமக்கு சுத்திகரிப்பை ஏற்படுத்த வந்தவர். ஒரு பிளஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குற்றமற்ற பறவையாக நமக்காக கோரமான மரணத்தை அவர் சந்தித்தார். ஆனால் எல்லா பறவை மாதிரி எல்லா பறவை செத்து அதோடு அந்த பானையோடு செத்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்முடைய சப்ஸ்டிடியூட் ஆன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் ஊனப்பட்டு காயப்பட்டு அவர் தலையே முறுக்கி அவர் இறந்து தன்னுடைய சொந்த ரத்தத்திலையும் தண்ணீர்லையும் முழுகி அவர் இறந்து கல்லறைக்கு போனாலும் கல்லறையின் கட்டுகளை உடைத்து வெளியே வந்து என்ன ஆனார், பரத்துக்கு ஏறெடுத்து கொல்லப்பட்டார், பறந்து பரத்துக்கு ஏறி போனார், ஏறி போய் பிதாவின் வலது பார்சத்தில் மாட்சிமையில் உட்கார்ந்தார். அந்த தன்னுடைய ரத்தத்தில் தன்னுடைய சொந்த தண்ணியில் முழுகி போய் அதில் ஒரு ஞானஸ்தானம் உண்டுனாரு. அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு தானே மேலே போன அந்த பறவையை உள்ளே போட்டு முக்கி தானே விடுதலை ஆக்குறாங்க. அதே மாதிரி அவரும் முக்கி மேலே பரலோகத்துக்கு தான் பாடுபட்ட பாடுகளுக்கு அடையாளமாக தன் உடம்போடு பரலோகத்துக்கு ஏறி போனார். என்ன ஒரு அழகான படங்க, இதில் அழமான ஒரு ஒருமைப்பாடை உங்களால் பார்க்க முடியுதா? இந்த ரெண்டு பறவைகளுடைய சடங்கு, ஒரு சுத்தமாக்கப்பட்ட ஒரு சுத்த பறவை சாகுது, இன்னொரு பறவை அந்த தண்ணீரிலேயே ரத்தத்திலேயே முக்கி விடுதலை ஆக்கப்படுகிறது. இது என்ன? உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச விடுதலை. அவருடைய பலியினால் நம்ம கிடைச்ச சுத்திகரிப்பு மாத்திரம் இல்லை, நம்முடைய விடுதலையை குறிக்கிறது. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வேலையினுடைய மகத்துவம் எவ்வளவு பெருசுங்க. குளோரியஸ் தேவனுடைய ஞானத்துல கிறிஸ்துவுடைய பணி, அவர் தனியா செஞ்ச பணி இல்லை, நம்மளை தன்னோடு இணைத்துக்கிட்டு செஞ்ச பணி இல்லைங்களா? நமக்காக நம்மளை இணைத்துக்கிட்டு செஞ்ச பணியினால எல்லா குஷ்டரோகிகளும் அவரோடு இணைக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி அந்த குஷ்டரோகம் சுத்திகரிக்கப்படும் போது அவன் பார்க்கறான் இல்லைங்களா, அந்த செத்த மிருகம் உயிரோடு இருக்கிற மிருகத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறான். நான் அந்த செத்த பறவையோடு தலையை முறுக்கி செத்துச்சே, துடிச்சு துடிச்சு செத்துச்சே, அந்த மாதிரி நான் செத்துருக்கணும். என் சொந்த ரத்தத்துல தண்ணியில அந்த குஷ்டரோகம் வேதனையில சீவில அழிஞ்சு அநாசமா போயிருக்கணும் நாத்தத்துல. ஆனா என் இடத்து அதை எடுத்துக்கிச்சே அந்த பறவை. தேவனுடைய கிருபையினால எனக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டை ஏற்படுத்தினாரு. அதை சுத்திகரித்து அவர் எப்படி வெளியே வந்து ஒரு புது ஜீவனோடு உயிரோடு மேலே போனாரோ, நானும் யோசிச்சு பாருங்க, அந்த கோரத்திலேருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, எவ்வளோ பெரிய விடுதலை அது. அந்த விடுதலை ஆக்கப்பட்டு அவர் எப்படி உயிர் தெளிந்து மேலே வந்தாரோ, அந்த பறவை எப்படி பறந்து போச்சோ, அதே மாதிரி நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு மரித்து நாம் அவர் எந்திரிச்சு வந்த மாதிரி புது உயிரோடு வரலையா? அதெல்லாம் எவ்வளோ அழகாக இதில் வருது பாருங்களேன். இந்த ரெண்டு பறவையில் வரப்போகிற ஆவிக்குரிய உண்மைகளை எவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறார். அந்த பாவத்தினுடைய கோரம் நம்மளை பிடிச்சி நம்மளை கொடுமையான பிரிசன், இதை இந்த மாதிரி பிரிசன் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, குஷ்டரோக மாதிரி பிரிசன் எங்கேயுமே போக முடியாது. ஜெயிலில் இங்கே பிடிச்சி போட்டுக்கிட்டே தான் பிரிசன், ஆனால் விட்டானா வந்துடலாம் எல்லாம். இங்கே எங்கேயுமே போக முடியாது, தேவ மக்களுக்கு போக முடியாது. தனக்குத்தானே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரிசனில் அவன் மாட்டிக்கிட்டு கேம்புக்கு வெளியே கோரமாக அவன் இப்போது அவன் விடுதலை எங்கன்னா போகலாம். அவன் சுத்திகரிக்கப்பட்டு இப்போ பார்க்க போகிறான், அவன் எங்கன்னா போகலாம். அவன் கேம்புக்கு குடும்பத்தோடு போகிறது மாத்திரம் இல்லை, அவன் பார்க்குறோம் தேவனுடைய சந்நிதிக்கே தைரியமாக முன்னாடி போயிடலாம். கம்ப்ளீட்லி கிளீன், கம்ப்ளீட்லி கிளீன். ஆகவே கடவுளுடைய யெகோவாவுடைய பிரசன்னத்துக்கே போயிடலாம். நம்மளும் ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால, நம்முடைய பரவா அவர் தானே நமக்காக மரித்து தன் ரத்தத்தில் இறந்து தியானஸ்தானம் பெற்றது மாத்திரம் இல்லை, உயிரோடு எழுந்து வந்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். தன்னோடு இணைத்துக்கிட்டு நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! யோசிச்சு பாருங்க, இவன் இப்போ என்ன, நம்ம அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரம் என்ன? நம்ம காலையில் கூட பார்த்தோம், பரலோகத்துக்கே நம்ம ஏறி போய் பிதாவினுடைய வலது பார்சத்திலே இவருடைய ரத்தத்தினால் தைரியத்தோடு கிருபாசனத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தைரியம் உண்டு. தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு குஷ்டரோகமும் தெரியாது, கடவுள் எவ்வளோ பரிசுத்தரணும் தெரியாது. கடவுள்கிட்ட நம்ம போக முடியும், அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும்னா என்னன்னு தெரியுமா? குஷ்டரோகம் என்னன்னு தெரிஞ்சாதாங்க. ஒரு ஒரு செத்த நாயினா எவ்வளோ வாசனை, யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு குஷ்டரோகம் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் பாவத்தை பாவியை எவ்வளோ வெறுக்கிறாரு தெரியுமா? ஒரு குஷ்டரோகியை நீங்கள் எவ்வளோங்க வெறுப்பீங்க? ஒருத்தன் இருக்கிறான், உடம்புல இருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனுக்கு வெறும் ரோகம், நாத்தம் நிற்கவே முடியல, உடம்புல புண்ணு சீவலா வான்னுக்குது, எவ்வா ஓடிடலான்னுக்குது அவனை பார்த்தா. அப்படி தாங்க உன்னையும் என்னையும் வெறுக்கிறாரு. நீங்களும் நானும் பாவிகளாக குஷ்டரோகிகளாக இருந்த நீங்கள் எப்படி ஒரு குஷ்டரோகியை வெறுக்கிறீங்களோ, பாவ குஷ்டரோகிகளா நம்மளை அப்படி தாங்க வெறுத்தார், வெறுக்கிறாரு. அப்படி வெறுத்த நமக்கு இயேசு வாங்கி கொடுத்த சுதந்திரம் சுத்திகரிப்பு, அந்த கடவுள்கிட்ட நம்ம போய் அவருடைய பிள்ளைகள்னு கூப்பிடுற சாக்கியம் இருக்கேன். என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்களேன். கடவுள் வந்து அதனால தான் அந்த குஷ்டரோகியை வந்து அவனை உடனே அந்த கேம்ப்லேருந்து வெளியே தள்ளி தலைமுடியை மொட்டை அடித்து அவன் மும்மீசியை வெட்டி புருவை எடுத்து அசுத்தம் அசுத்தம்னு சொல்லிக்கிட்டு அவனை விரட்டி விடுறாரு. அப்படி தாங்க உன்னையும் எங்களையும் என்னையும் விரட்டி இருக்கணும் நம்முடைய குஷ்டரோகத்திற்கு. ஐயோ இயேசு நமக்கு என்ன செய்தார்னு புரியுதா, இந்த ரோகத்தை புரிஞ்சாதானே இயேசுடைய பலியை நம்ம புரிஞ்சிக்க முடியும், அந்த சடங்கனுடைய அருமையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த செரமனினால இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்ன மாபெரும் செயல், எத்தனை பெரிய காரியம் நமக்கு செஞ்சிருக்கு, நீங்க உணர்றீங்களா? எவ்வளவு பெரிய விடுதலை நமக்கு கொடுத்திருக்கு. தேவனுடைய சன்னிதிக்கே தெய்வ பிள்ளைகளாக நம்மளை உயர்த்தி இருக்கிறதே. அந்த பறவையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சுதந்திரமா இனிமே பறக்குது. அவன் குஷ்டரோகி பார்க்கறான் சிரிப்போடு, அவனுக்கு எப்படி இருக்கும், அப்பா கட்டப்பட்டவனா இருந்த இப்ப பறக்கலான, எனக்கு சுதந்திரம். நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, கிறிஸ்து நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் 10 காரியங்கள் சொல்லுது. பாவத்தின் குற்றத்திலிருந்து, தேவ கோபாக்கினையிலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் தண்டனையிலிருந்து, இனி இந்த தீமையான உலகத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் ஆளுகையில், பாவத்தின் ஆளுகையிலிருந்து, உலகத்தின் தீமைகளிலிருந்து, மரணத்தின் கூரிலிருந்து, பாதாளத்தின் வெற்றியை வாங்கி கொடுத்து, நித்திய ஆக்கினையிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து, இதெல்லாம் விடுதலை. யூ ஆர் ஃப்ரீ, யார் ஃப்ரீ. பல படங்கள் வேதத்தில் நமக்கு போட்டிருக்கு. ஆகவே என்னுடைய அருமையான சக குஷ்டரோகிகளே, நம்ம எல்லாம் நம்ம என்ன சொல்லுவது, நம்மளை யோசிச்சு பாருங்க. டியூ சி கடவுளுடைய மாட்சி, எவ்வளோ பெரிய ரட்சிப்பாண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்காருன்னு இந்த காட்சி நமக்கு விளக்கணும். பா குஷ்டரோகியுடைய கோரம் காண்டி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய ரட்சிப்பின் மகிமைக்கு என்ன ரட்சிப்பு, ஏதோ பழைய செருப்பு மாதிரி நம்ம ஊரில் ரட்சிப்பு செருப்பு, அதெல்லாம் ரட்சிப்பு, பாவத்தை மன்னிக்கிறார் விடுங்க, எனக்கு என்ன வேணும், அவர் எனக்கு வீடை ஆசீர்வதிக்க வேண்டும், புள்ளை பாக்கியம் எனக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் பெரிய ஆசை. ரட்சிப்பு பழைய செருப்பு கொடுத்துட்றாரு எல்லாருக்கும் ஃப்ரீ. அம்மாடி எவ்வளோ பெரிய ரட்சிப்புங்க, பாவத்தின் கட்டுகளை நம்மளை விடுவித்து சுதந்திரமாக மனசாட்சி விடுதலை நீதியில் நம்ம வாழ்றது. பவுல் மாதிரி எபேசியர் புத்தகத்தில் நம்ம படித்து பரலோகத்துக்கே நம்ம ஏறி போய் கடவுளுடைய சுதந்திரம் முன் தீர்மானம்லாம் சிந்திக்கிற அளவுக்கு எவ்வளோ நம்ம, அதுவும் அந்நியருங்க நம்ம குஷ்டரோகி உதர்களை, அதை விட மோசமான குஷ்டரோகம் நமக்கு. நம்முடைய கடைசியாக ஒரு பயன்பாடாக நான் சொல்லி முடிக்கிற, நம்முடைய குஷ்டரோக நிலையை நம்ம மறக்கவே கூடாதுங்க, மறக்கவே கூடாது. கிறிஸ்துவுடைய விடுதலையை நம்ம மறக்கவே கூடாது. அந்த பறவை எப்படி அந்த ரத்தத்தில், ஏன் அந்த ரத்தத்தில் தோச்சித்தான் அந்த ரத்த கரையோடு பறக்க விடுகிறது, உனக்கு கிடைச்ச விடுதலை ரத்தத்தினாலையும் தண்ணீர்னாலையும் ஏற்படுத்த விடுதலை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரத்தமோ கிறிஸ்துவுடைய நீதி தான் நமக்கு சுத்திகரிப்பு வாங்கி கொடுத்துச்சு. நம்முடைய வம்சத்தை நம்ம மறக்கக்கூடாதே. நம்ம எல்லா குஷ்டரோகிகள், நம்ம எல்லா குஷ்ட வம்சத்தில் பிறந்தவர்கள், இதை ஞாபகம் எந்த அளவுக்கு படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் உருகும், அந்த அளவுக்கு கண்ணீர் வரும், நன்றி இருக்கும். என்னைக்கு நம்ம என்னைக்கு நம்ம குஷ்டரோகின்னு மறக்கிறோமோ அன்னைக்குத்தான் நம்ம பரிசேயர்களாக மாறுவது. பாருங்க, ரெண்டு மதம் தான் உலகத்தில், ரெண்டே கூட்டம் தான். ஒன்று ஆண்டவருக்கு நன்றியோடு, ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு அந்த பாவி ஸ்திரீ போய் அவர் காலில் கண்ணீர், இதையெல்லாம் உருகுது, இதயத்தையே கரைச்சி கொட்டி இருப்பா அவர் பாதத்தில், அவர் கண்ணீராக கொட்டுறா, கொட்டிட்டு அவர் காலுக்கு முத்தம் கொடுத்து, ஏன் அவளுக்கு அவ்வளோ அன்பு, ஏன் அவளுக்கு அவ்வளோ உருக்கம் வந்துச்சு, ஏன்னா அவள் குஷ்டரோகின்னு தெரியும் அவளுக்கு. நம்ம அந்த பாருங்க, மார்க் 14 அது வருது. மார்க்கில் மத்தேயுல சீமோன் குஷ்டரோகின்னு வரும் ஒருத்தனுக்கு, சீமோன் குஷ்டரோகி அவனுக்கு பேர், பக்கத்திலேயே குஷ்டரோகின்னு வரும். மார்க்கும் மத்தேயும் அப்படி கூப்பிடுறாங்க. லூக்கா என்ன பண்ணுறார் தெரியுமா, சீமோன் பரிசை என்ன கூப்பிடுறார், ஏன் தெரியுமா, அவன் குஷ்டரோகி தான், இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தாரு, ஆனால் அதை மறந்துட்டான், மறந்துட்டு இப்போ வந்து இயேசு கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கிறான். இயேசுக்கு ஒரு பெரிய பணக்காரன், இயேசு கூப்பிட்டு அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு இயேசுக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறார். இவர் ஊரெல்லாம் கூப்பிட்டு, இயேசு யாரையும் கூப்பிடுறதில்ல, இவர் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு இயேசுக்கு இவர் இப்போ தயவு செஞ்ச மாதிரி ஒரு விருந்து வச்சிருக்கிறான். அவர் கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போடுறான், அது இயேசுவோடு பக்கத்தில் உட்காந்து இவன் சாப்பிட்றான். பரிசையா இயேசு என்ன சொல்றாரு, அந்த பெண் அங்கே வந்து அவளுக்கெல்லாம் செய்யும் போது, சீமோனே இந்த பெண்ணை பார்க்குறியா, நான் பரிசேனா நீ இன்வைட் பண்ணியிருக்கிற, நீ எனக்கு வீட்டில் வரும்போது அவள் செய்கிறா, அவள் பார்த்து அவள் சொல்கிறா, பாரு அந்த பெண்ணை பார்த்து அவள் சொல்கிறா, இந்த பெண்ணை பார்க்குறியா, நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு காலில் கழுவுறதுக்கு நீ தண்ணியை கொடுக்கல, இந்த பெண்ணு பாரு, கண்ணீர்ல என் காலை தொடச்சிருக்கிறா, கழுவி இருக்கிறா, எனக்கு ஒரு டவலை கூட நீ கொடுக்கல, எனக்கு தன் முடியில என் காலை தொடக்கிறா, எனக்கு ஒரு முத்தம் கூட முகத்துல நீ கொடுக்கல, என் காலை இடைவிடாம முத்து செய்யறா, என் தலைக்கு என்ன கூட நீ கொடுக்கல, ஆனா காஸ்ட்லி தருமையில பயலத்தை என் மேல ஊத்துறா. ஏன் அவன் ஊத்துறா, நீ ஏன் ஊத்துல, நீ மறந்து சீமோன் பரிசைய நான் மாறிட்ட. அவன் இன்னும் தன் குஷ்டரோகத்தை உணர்ந்திருக்கிறான். எவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமா அன்பு கூறுவாங்க. இதுதான் நமக்கு பிடிச்ச வியாதி. நம்ம பேர் பக்கத்தில் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, முரளி குஷ்டரோகி, ஞாபகம் வச்சுக்கணும். அதான் மார்க் மத்தேயு நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க, லூக்கால் அவன் மறந்துட்டான் அதான் காட்டுறாரு அவர், நீ மறந்துட்டடா அப்படின்னு. நம்ம முரளி குஷ்டரோகி, அருண் குஷ்டரோகி, பிரான்சிஸ் குஷ்டரோகி, வினோத் குஷ்டரோகி நம்ம போட்டுக்கணுங்க. நம்ம அந்த ஜாதிங்க. நம்மளை போய் அவர் பந்தியில் உட்கார வைக்கிறாரு, நமக்கு போய் தேவராஜ்யத்தில் ஒரு இடம் கொடுக்குறாரு. எப்போ நம்ம அந்த அதை மறக்கிறோமோ நம்ம இருதயம் கடினப்படும், கண்ணீர் வராது, நன்றி இருக்காது. நம்மளும் பரிசையன் மாதி சர்ச்சுக்கு வந்து எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டு பாய் பாய்ன்னு நமக்கு பரிசையர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே போவோம். மறக்காதீங்க சக குஷ்டரோகிகளே, நம்ம எல்லாரும் நம்ம பேருக்கு பக்கத்தில் குஷ்டரோகம் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்நாள்லாம் குஷ்டரோகம்னு நம்ம ஞாபகம் இருக்க பவுலுக்கு மறக்கவே இல்லை. நன்றி மறக்கலை, கண்ணீர் நிறுத்தலை இல்லைங்களா. எல்லா பாவிகளோட பிரதான பாவின்னு உணர்ந்ததுனால தான் அத்தே பெரிய நன்றி. நமக்கெல்லாம் சீமோன் பரிசேயர்களாக மாறி போயிடணும். நீங்கள் இன்னைக்கு சீமோன் பரிசேயனா இல்லை குஷ்டரோகியா? உங்கள் ஆத்மா மனசாட்சி உங்ககிட்டே பேசட்டும், ஜெபம் பண்ணலாம்.